இன்றைக்குரிய தேவனுடைய செய்திகளுக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். இன்றைய நாளிலும் நம் மத்தியில் நம்முடைய அருமை சகோதரர் சதீஷ் அவர்கள் எடுத்துக்கொண்ட பாடத்தினுடைய தலைப்பானது வஞ்சனை உள்ளவர் அல்ல உண்மையுள்ளவர். அதற்கு ஆதாரவசனமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 23 அதிகாரம் 14 வசனத்தை ஆதாரமாக கொண்டு தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படி சகோதரரை சபையின் சார்பாக அன்போடு அழைக்கிறார்.
மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு வழி நடத்தி வருகிற அன்பு சகோதரன் சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மட்டுமல்லாமல் இந்த ஒரு நாளில் நாம் தேவனுடைய சமூகத்தில் ஒன்று கூடி அவருடைய பரிசுத்தமான சத்தியத்தை தியானிக்க அவர் இன்னைக்கு நமக்கு பாராட்டின மாபெரும் கிருபைக்காக அவருக்கு கோடான கோடி நன்றியும் சோதனங்களும் நிறுத்திக் கொண்டு இன்றைய பாடத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். இன்றைய நாளுக்குரிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, வஞ்சகரை போல காணப்பட்டாலும் அவர் உண்மையுள்ளவர் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்புல நம்ம இன்னைக்கு தியானம் செய்ய போகிறோம். இதற்கு ஆதாரமாக வசனம் எங்க அப்படின்னு பார்க்கும்போது லூக்கா 23:14 வசனம்.
அவர்களை நோக்கி, ஜனங்களை கலகத்துக்கு தூண்டி விடுகிறவனாக இந்த மனுஷனை என்னிடத்தில் கொண்டு வந்தீர்கள். நான் உங்களுக்கு முன்பாக விசாரித்த போது இவன் மேல் நீங்கள் சாட்டுகிற குற்றங்களில் ஒன்றையும் நான் இவனிடத்தில் காணவில்லை.
அப்ப இங்க ஒரு வார்த்தையை அவர் உபயோகப்படுத்துறார் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் சாடுகின்ற குற்றத்துல ஒரு குற்றம் கூட நான் இவர் மேல என்ன பண்ணலன்னா பாக்கல. இப்படித்தான் அங்க சிலாத்து வந்து கர்த்தர் இயேசு குறிச்சு ஒரு அருமையான விஷயம் அங்க வெளிப்படுத்தினதை நம்ம பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் இயேசு பத்தி இப்படி ஒரு விஷயம் சொல்லும்போது, இப்ப நம்ம யார்கிட்ட போலாம்னா, இவங்களை கர்த்தர் இயேசுவை நியாயம் விசாரிச்ச அந்த பரிசேயர் சதுசேயர்கள் குறித்து நம்ம சில விஷயங்கள் படிக்கலாம். அது வசனம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 23:10 படிங்க.
பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் அவர் மேல் பிடிவாதமாய் குற்றம் சாட்டிக் கொண்டே நின்றார்கள். அப்பொழுது ஏதோடு தன் போர் சேவகரோட கூட அவரை இண்டித்து பரியாசம் பண்ணி மிடுக்கான வஸ்திரத்தை அவருக்கு உடுத்தி அவரை திரும்ப பிலாத்துவினிடத்துக்கு அனுப்பினார். முன்னே ஒருவருக்கொருவர் பகைவராயிருந்த பிலாத்துவும் ஏரோதும் அன்றைய தினம் சிநேகிதரானார்கள். பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் அதிகாரிகளையும் ஜனங்களையும் கூடி வர செய்து அவர்களை நோக்கி, ஜனங்களை கலகத்துக்கு தூண்டி விடுகிறவனாக இந்த மனுஷனை என்னிடத்தில் கொண்டு வந்தீர்கள். நான் உங்களுக்கு முன்பாக விசாரித்த போது இவன் மேல் நீங்கள் காட்டுகிற குற்றங்களில் ஒன்றையும் நான் இவனிடத்தில் காணவில்லை. உங்களை ஏரோது நடத்திற்கும் அனுப்பினேன், அவரும் இவனிடத்தில் குற்றம் காணவில்லை. மரணத்துக்கு ஏதுவாக இவன் ஒன்றும் செய்யவில்லையே, ஆனபடியால் இவனை தண்டித்து விடுதலையாகுவேன் என்றார். பண்டிகை தோறும் அவர்களுக்கு ஒருவனை அவன் விடுதலையாக்குவது அவசியமாய் இருந்தபடியால் அப்படி சொன்னார். ஜனங்கள் எல்லோரும் அதை கேட்டு இவனை அகற்றும் பரபாசை எங்களுக்கு விடுதலையாக்கும் என்று சத்தமிட்டு கேட்டார்கள். அந்த பரபாஸ் என்பவன் நகரத்தில் நடந்த ஒரு கலகத்தின் நிமித்தமும் கொலை பாதகத்தின் நிமித்தமும் காவலிலே வைக்கப்பட்டிருந்தார். பிலாத்து இயேசுவை விடுதலையாக்க மனதால் மறுபடியும் அவர்களிடத்தில் பேசினார். அவர்களோ அவனை சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று கூக்குரலிட்டார்கள். அவன் 3 அவர்களை நோக்கி, ஏன் இவன் என்ன பொல்லாப்பு செய்தான்? மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் இவனிடத்தில் நான் காணவில்லையே, ஆகையால் நான் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்றார். அப்படி இருந்தும் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அவர்கள் உரத்த சத்தத்தோட கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவர்களும் பிரதான ஆசாரியரும் இட்ட சத்தம் மேற்கொண்டது. அப்பொழுது அவர்கள் கேட்டுக் கொண்டபடியே ஆகட்டும் என்று பிலாத்து தீர்ப்பு செய்து கலகத்தின் நிமித்தமும் கொலை பாதகத்தின் நிமித்தமும் காவலிலே போடப்பட்டிருந்தவனை அவர்கள் கேட்டுக் கொண்டபடியே விடுதலையாக்கி இயேசுவையோ அவர்கள் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுத்தார்.
அப்போ அன்பான சகோதரன் சகோதரிகளே, இந்த பகுதிகள் நம்ம அநேக முறை நம்ம தியானம் செய்திருப்போம். பொதுவாகவே இந்த ஒரு பஸ்காவின் கால பகுதியில வந்து கர்த்தர் இயேசுவினுடைய இந்த ஒரு சூழல் நம்ம படிப்பது மிகவும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு விஷயமாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு நம்மளாம் யாருடைய பின்பற்றி நடத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசுவை பின்பற்றி நடந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அவர் வாங்கின அந்த அனுபவங்கள் நாம் கூட வாங்குவது அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு சூழல் அவருடைய லைஃப்ல நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப என்ன மாதிரி சூழல்கள் இந்த ஒரு கடைசி பகுதியில் அவர் சந்திக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம போய் தேடி பார்க்கும்போது இவர் மேல ஒரு சில குற்றங்கள் அங்க பரிசேயர் சதுசேயர்கள் என்ன பண்றாங்கன்னா முதல்ல கண்டுபிடிக்கிறாங்க. பட் குற்றம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொய்சாட்சி கூட தேடுறாங்க. அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பட் எந்த ஒரு பொய்சாட்சியும் என்ன பண்ண முடியறது இல்லை அப்படின்னா அது கர்த்தருடைய வாழ்க்கைக்கு வந்து ஒத்து போகிறது இல்ல. அப்ப பொய்சாட்சி வைக்கிறவங்க என்ன மாதிரி பொய்சாட்சிகள் எல்லாம் வச்சிருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது கவர்மெண்ட்டுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், அந்த ஒரு பாரம்பரியத்திற்கு விரோதமான விஷயங்கள், இது எல்லாமே அவர் மேல வச்சிருக்கணும். பட் எந்த ஒரு சூழலுமே யாருக்கு பொருந்தி வரல, அது கர்த்தர் இயேசுக்கு பொருந்தி வரல. அப்படி இருக்கும்போது ஒரு வேலை பண்றாங்க, அவங்க குற்றம் கண்டுபிடிக்கணும். அப்ப ஒரு ரெண்டு சாட்சிகள் வராங்க, அவங்க சொல்றாங்க, ரெண்டு விஷயங்கள் சொல்றாங்க. என்ன அப்படின்னா இவன் ஆலயத்தை இடிச்சுட்டு மூன்று நாள் என்ன பண்றாருன்னா திருப்பி கட்டுறன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்றாங்க. பட் இது வந்து என்ன இல்லை அப்படின்னா அது பொய் கிடையாது. அது கர்த்தர் என்ன பண்ணிருக்காருன்னா அவருடைய உபதேசம் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த விஷயம் வந்து அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனா இங்க நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா அங்க பரிசேயர் சதுசேயர்கள் அந்த பாயிண்ட்ல குற்றம் கண்டுபிடிக்க முடியல. இன்னொரு விஷயத்துல குற்றம் கண்டுபிடிச்சாங்க. என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அப்போ நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாங்கிறத எங்களுக்கு என்ன பண்ணுங்கன்னா தேவன் மேல ஆணையிட்டு கேட்கிறேன் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அப்ப கர்த்தர் சொல்றாரு ஆமா இந்த பாயிண்ட்ல தான் குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா பிலாத்து கிட்ட கொண்டு போய் அந்த குற்றம் வைக்கும் போது என்ன மாதிரி குற்றம் வைக்கிறாங்க, இவங்க கண்டுபிடிச்ச குற்றம் வைக்கிறது இல்ல, மாறாக அவங்க வைக்கக்கூடிய குற்றம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது விஷயம் நம்ம படிக்கலாம். எங்க அப்படின்னா மூணாவது வசனத்துல ஒண்ணுலிருந்தே பண்ணு.
அவர்களுடைய கூட்டத்தார் எல்லாரும் எழுந்திருந்து அவரை பிலாத்துவினிடத்தில் கொண்டு போய் இவன் தன்னை கிறிஸ்து எண்ணப்பட்ட ராஜா என்றும் ராயருக்கு வரி கொடுக்க வேண்டுவதில்லை என்றும் சொல்லி ஜனங்களை கலகப்படுத்த கண்டோம் என்று அவர் மேல் குற்றம் சாட்ட
தொடங்கினார். கிட்ட வைக்கக்கூடிய குற்றம் என்ன அப்படின்னு பார்க்கும் போது இவரு தன்னை ராஜான்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அது மாத்திரம் கிடையாது, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும் போது ராயனுக்கு வரி என்ன பண்ண வேண்டாம், கொடுக்க வேண்டாம். அப்ப கவர்மெண்ட்டுக்கு வந்து பணம் கொடுக்க வரி கொட்ட வேண்டாம்னு வந்து இவருடைய உபதேசத்துல இவர் சொல்றாருங்கிற அந்த ஒரு கருத்து அங்க நம்ம பார்க்கிறோம். ஆனா அப்படி சொன்னாருங்களா கர்த்தர் இயேசு? கர்த்தர் இயேசு சொன்னது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ராயனுடையதை யாரு கொடுங்க, ராயனுக்கு கொடுங்க, தேவனுடையதை தேவனுக்கு கொடுங்க. அது கூட என்னன்னு பார்த்தோம்னா அவர் மேல குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்காகவே வந்து கேக்குறாங்க. அந்த கேள்வி வரும்போது கேக்குறாரு, சரி யார் வரி கட்டுறதுக்கு ரெடியா இருக்கீங்க, பணம் வச்சிருக்கீங்களான்னு கேட்கும் போது ஒரு கிராமம் இருக்கு அதை கொண்டு வாங்கிறார். கேக்குறாரு இதுல யாருடைய சிம்பிள் இருக்குன்னு கேட்கும் போது அது ராயனுடைய சிம்பிள் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது சொல்றாரு, அப்ப ராயனுடையதை யாருக்கு கொடுங்க, ராயனுக்கு கொடுங்க, தேவனுடையதை தேவனுக்கு கொடுங்க. இப்படி இருக்கும்போது இவர் மேல் அந்த குற்ற பார்வை போய் 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 பைனலா அவங்க பிலாது கிட்ட வைக்கக்கூடிய குற்றம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவர் ராஜாவாக ட்ரை பண்றாரு. அது மாத்திரம் இல்ல கவர்மெண்ட்டுக்கு வந்து வரி கட்ட வேண்டாம் என்ன பண்றாரு சொல்றாரு. இப்படி எந்த ஒரு கவர்மெண்ட்மே இப்படி ஒரு மனுஷன் இருந்தாங்கன்னா அவங்க பார்வையில யாராகத்தான் கன்சிடர் ஆவாங்க, அவங்க தேச துரோகியாகத்தான் கன்சிடர் ஆவாங்க. சோ அந்த ஒரு பார்வை தான் யார் மேல இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது அங்க கர்த்தர் இயேசு மேல இருந்தது நம்ம பார்க்கிறோம். இப்படி இருக்கும்போது இப்ப பிலாத் என்ன பண்ணணும், இந்த ஒரு குற்றச்சாட்டை அவர் மேல வைக்கும் போது பிலாத்தினுடைய பார்வையில ஒரு சில என்கொயரி அவர் என்ன பண்ணணும், விசாரணை அவர் மேற்கொள்ளணும். அந்த விசாரணை தான் என்ன பண்றாருன்னு மேற்கொள்றாரு. மூன்றாவது வசனம்,
பிலாத்து அவரை நோக்கி நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அவர் அவனுக்கு பிரதியுத்தரமாக நீ சொல்லுகிற படியேட்டான் என்றார். அப்பொழுது பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் ஜனங்களையும் நோக்கி இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்றார்.
அங்க இவர் கேட்ட கேள்வி என்னன்னா நீங்க யூதருடைய ராஜாவா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன பதில் தான் சொல்லியிருக்கார், ஆமா நீங்க சொல்ற மாதிரி தான். இந்த பதில் சொல்லி இருக்கும் போது இந்த பிலாத்து ஒரு விஷயம் வந்து என்ன சொல்றாருன்னா இவர்கிட்ட நான் குற்றம் என்ன பண்ணலாம் பார்க்கல. ஆனா ராஜாவாக ட்ரை பண்றாருங்கிற கருத்து தான் வச்சிருக்காங்க. இப்ப இவர் கேட்கும் போது அவர் கூட என்ன சொல்லி இருக்கிறாருன்னா ஆமா நான் ராஜா தான் அப்படிங்கறது கூட சொல்லிருக்கிறாரு. ஆனா பிலாத் என்ன கன்சிடர் பண்றாரு அப்படின்னா இவர் மேல நான் ஒரு குற்றமும் பார்க்கல.
பட் விஷயம் என்ன, இன்னும் டீப்பா போய் நம்ம பார்க்கும் போது அங்க இன்னொரு உரையாடல் கூட நடக்குது. அந்த உரையாடல் எப்படி நடக்குதுன்னா, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியது இல்ல. ஒருவேளை இந்த உலகத்திற்குரியதாக இருந்துச்சுன்னா என்னுடைய சீஷர்கள் நான் பிடிபடும் போது என்ன பண்ணிருப்பாங்க, போராடி இருப்பாங்க. அந்த ஒரு வார்த்தை என்று சொல்லும் போது அப்ப பிலாத்து ஒரு சில விஷயங்கள் அனலைஸ் பண்றாரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ இயேசுனுடைய ராஜ்யம் இப்ப கிடையாது, அவருக்கு ஒரு சமயம் இருக்கும் போல இருக்கு. அப்படித்தான் அவர் முடிவுக்கு வர்றாரு. வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, குற்றம் பார்க்கல. அது மாத்திரம் கிடையாது, இன்னொரு குற்றம் கூட வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ராயனுக்கு வரி கொடுக்க கூடாது. பட் அதுவும் கருத்தர் என்ன பண்றல அப்படின்னா, அப்படி எந்த ஒரு வார்த்தைகளும் சொல்ல, இது கூட ப்ரூஃப் ஆகும். ப்ரூஃப் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த வார்த்தையை சொல்றாரு, ஒரு குற்றத்தையும் காணவில்லை. அஞ்சாவது வருஷம்,
அதற்கு அவர்கள், இவன் கலிலேய நாடு தொடங்கி இவ்விடம் வரைக்கும் யூதா தேசம் எங்கும் உபதேசம் பண்ணி ஜனங்களை கலகப்படுத்துகிறான் என்று வைராக்கியத்தோட சொன்னார்கள். கலிலேயா என்பதை பிலாத்து கேட்டபொழுது, இந்த மனுஷன் கலிலேயனா என்று விசாரித்து, அவன் ஏரோரின் அதிகாரத்திற்குள் ஆனவன் என்று அறிந்து, அந்நாட்களில் எருசலேமிலே வந்திருந்த ஏரோரிடத்துக்கு அவரை அனுப்பினான்.
அப்போ விஷயம் இங்க வேற மாதிரி கூட ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னா, இவர் கலிலேயா நாட்டிலிருந்து என்ன பண்றாரு அப்படின்னா, யூதேயா தேசம் எங்கும் ஜனங்கள் என்ன பண்ணிட்டு இருக்காரு, கலகப்படுத்துறாரு அப்படிங்கிற அந்த விஷயம் சொல்லும் போது, இப்ப என்ன நடக்குதுன்னா, இப்ப கலிலேயன் அப்படின்னா அது நான் வந்து அவர் என்ன பண்ணக்கூடாது, என்கொயரி பண்ணக்கூடாது. அப்ப நீங்க யார்கிட்டயோ கொண்டு போங்க, ஹேரோத் கிட்ட கொண்டு போங்க. அப்ப ஹேரோத் கிட்ட கூட என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க கொண்டு போறாங்க. கண்டினியூ பண்ணுங்க.
ஹேரோது இயேசுவை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருந்ததினாலும், அவரால் செய்யப்படும் அடையாளத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பி இருந்ததினாலும், அவரை காணும்படி வெகு நாளாய் ஆசை கொண்டிருந்தார். அந்தபடி அவரை கண்ட போது மிகவும் சந்தோஷப்பட்டு,
அப்ப ஒரு விஷயம் நடக்குது இவரோட லைஃப்ல. அப்ப ஹேரோத் பத்தி ஒரு விஷயம் பார்த்தோம்னா, அவருடைய லைஃப்ல இவரை பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஒரு ஆசை யாருக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஹேரோத். இந்த ஹேரோதனுடைய ஹிஸ்டரியில நம்ம போய் பார்த்தோம்னா, ஹேரோத் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருக்காரு கருத்தர் இயேசு நினைச்சு. அது நம்ம அந்த ஹிஸ்டரியில என்சைக்ளோபீடியால நம்ம போய் பார்த்தோம்னா ஒரு சில விஷயங்கள் அதை குறித்து நம்ம எடுக்கலாம். குறிப்பா சொல்லணும்னா, அவர் ஒரு இடத்துல வந்து போதனை பண்ணிட்டு இருக்கும் போது அவர் பார்த்திருக்கிறாங்க கர்த்தர் இயேசுனுடைய போதனை எப்படி இருக்கு, அவருடைய அந்த ஒரு என்ன சொல்லலாம், அந்த ஒரு வே ஆஃப் டாக்கிங் மெத்தட், ஸ்பீச்சிங் மெத்தட், இதெல்லாம் பார்த்து எப்படி இருக்காங்கன்னா ரொம்ப அஸ்டானிஷா அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த விஷயம் என்னன்னா, இவரை பத்தி நிறைய கேள்விப்படுறாங்க. இவரு கை வச்சாருன்னா சுகம் ஆகுது நிறைய நோயாளிகளுக்கு. இந்த வார்த்தைகள் கூட அவர் கேள்விப்பட்டுட்டு ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கிறாரு கர்த்தர் இயேசுவை. எப்ப மீட் பண்ணலாம் இவரை, அப்ப அந்த ஒரு வகை யார் ஏற்படுத்தி கொடுக்கறாங்கன்னா, அந்த யூதர்கள் ஏற்படுத்தி கொடுக்கறாங்க. அப்ப என்ன பண்றாருன்னா, அவரை பார்க்கிறதற்காக அவர் வந்து மிகவும் சந்தோஷப்பட்டு அவர் பார்க்கும் போது, இப்போ அநேக காரியங்களை குறித்து அவர் இடத்துல என்ன பண்றாரு, அப்படின்னா நிறைய குவெஸ்டின்ஸ் கேட்கிறாரு. பட் இவரு கேட்கக்கூடிய குவெஸ்டின்ஸ் என்னவாக இருந்திருக்கணும், அங்க பிலாது கேட்கக்கூடிய குவெஸ்டின்ஸ் என்னவா இருந்திருக்கணும், இங்க ஹேரோது கேட்ட குவெஸ்டின்ஸ் என்னவாக இருந்திருக்கணும். அப்ப ஹேரோது கேட்டது இவங்க சொன்ன குற்றச்சாட்டு கேட்டிருப்பாரு இல்லன்ற, பட் முக்கியமா எதை குறிச்சு கேட்டிருப்பாருன்னா, அவர் செய்த அற்புத அடையாளங்கள் பத்தி நான் கேள்விப்பட்டேன், நீங்க இந்த இடத்துல இந்த மாதிரி செஞ்சீங்களாமா, நீங்க இந்த விஷயங்கள் செஞ்சீங்க, இதெல்லாம் நான் என்ன பண்ண நான் கேள்விப்பட்டேன், இதை குறிச்சு நீங்க இதெல்லாம் எப்படி பண்ணீங்க, இதனுடைய சூழல் எப்படி இருந்துச்சு, இதை குறிச்சு என்ன பண்ணிருப்பாரு கேட்டிருக்கோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன விஷயம், 5000 பேருக்கு உணவு கொடுத்திருக்காரு, இந்த உணவு எப்படி கொடுத்தீங்கிற ஒரு கேள்வி கூட என்ன பண்ணிருக்கணும், கேட்கப்பட்டிருக்கும். அதாவது பேசுறாரு பாருங்க, அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருந்தாலும் அநேக காரியங்களை குறித்து அவரிடத்தில் என்ன பண்றாரு அப்படின்னா, வினா வினான். இதுதான் ரொம்ப அருமையான விஷயம் இங்க அவர்கிட்ட ஒரு நம்ம பார்க்கும் போது. ஆனா கர்த்தர் இதுக்கு ஏதாச்சும் பதில் சொல்றாருங்களோ, ஒரு பதிலுமே இல்ல, ஒரு பதிலுமே இங்க வரும் அவர்கிட்ட இருந்து வரும் வரல அப்படிங்கும் போது, அப்ப அவர் என்ன கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா, ஓ இது ஜீசஸா இல்ல ஜீசஸ் மாதிரி வேற யாராச்சும் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா, அவர் ஒரு கன்ஃபியூஷன்ல என்ன பண்றாருன்னா, அவரை திரும்ப பரியாசம் பண்ணி பிலாதுகிட்டே என்ன பண்ணிட்டாரு, அனுப்பிச்சிருக்காரு. சோ இப்படி இருக்கும்போது பாருங்க, இப்ப பிலாதுகிட்ட வரும்போது பிலாது கூட என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜனங்கள் மத்தியில இவர்கிட்ட நான் ஒரு குற்றமும் காணவில்லை. பட் இந்த சம்பவத்துக்கு முன்னாடி கர்த்தர் சந்திச்ச ஒரு சில பாடுகள் நம்மளுடைய நினைவுகள்ல நம்ம கொண்டு வரலாம். கர்த்தர் இயேசுக்கு எந்தெந்த வகையில எல்லாம் பாடுகள் இருந்துச்சு, எந்தெந்த வகையில எல்லாம் இருந்துச்சு. ஏன்னா இது வந்து ட்ரையல், அந்த ஒரு நாள் அந்த அந்த நைட்ல அரெஸ்ட் பண்ணதுல இருந்து அடுத்த நாள் ஈவினிங் அந்த டெத் வரைக்குமே நடக்கக்கூடிய ஒரு அருமையான விஷயம். பட் இதற்கு முன்னாடி நடந்த ட்ரையல்ஸ் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அவருடைய லைஃப்ல? பாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நிறைய சொல்லலாம், பட் ஒரு சில விஷயங்கள் மாத்திரம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சின்ன க்வெஸ்சன் பட் பேசிக் தான், பட் ஒரு சிந்திக்க வேண்டிய விஷயங்கள். கர்த்தர் இயேசு நல்ல சுகமா வாழ்ந்தாருங்களா? அவருடைய லைஃப் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான லைஃபா? இன்னொரு விஷயம், அவர் வந்து நைட்ல நல்ல ஒரு 8 hours நல்ல ஒரு தூக்கம் இருந்துச்சுங்களா அவர்கிட்ட? இப்படி நம்ம பார்க்கும்போது அவர்கிட்ட பேசிக்காவே வந்து அவருடைய லைஃப் ஒரு கரடு முரடான பாதையில தான் அவர் இருந்தார். இல்ல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, கூட இருந்த ஜனங்கள்னால அவர் பட்ட கஷ்டங்கள். இவர் என்ன பேசிட்டு வருவாருன்னா, டிவைன் லவ் பத்தி பேசிட்டு வருவாரு, தெய்வீக விஷயங்கள் பேசிட்டு வருவாங்க. ஆனா இந்த அப்போஸ்தலர்கள் எதை குறிச்சு பேசிட்டு இருப்பாங்கன்னா, பூமிக்குரிய ஆசீர்வாதம் பத்தி யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் யோசிச்சுட்டு இருந்தவங்க யார் யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, அதுல இருக்கிறாங்க பேதுரு இருக்கிறாங்க, ஜூதாஸ் இருக்காங்க, இன்னும் ஒரு சில அப்போஸ்தலர்கள் இருக்காங்க. அதனாலதான் ஒரு இடத்துல கேக்குறாரு, வழியில நீங்க எதை குறிச்சு வாக்குவாதம் பண்ணிட்டு வந்தீங்க, எதை குறிச்சு உங்களுக்குள்ளார சண்டை வந்துச்சு கேக்குறாரு. அப்போ அவங்களுக்குள்ளார ஒரு ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு என்னன்னா, ராஜ்யம் வரும்போது அந்த ராஜ்யத்துல யார் தெரியுமா இருக்கலாம். அது மாத்திரம் இல்ல, தேவனுடைய தெய்வீக வார்த்தை புரிந்து கொள்வதற்கு அன்றைய காலங்களில் அவங்களுக்கு அந்த ஒரு கெப்பாசிட்டி ஆஃப் மைண்ட் கிடையாது. இந்த மாதிரி ஒரு சூழல்ல இன்னொரு விஷயம் கூட நடக்குது, என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அங்க பீட்டர் அண்ட் ஜூதாஸ் இவங்களுடைய பிரஷர்ஸ் கூட யார் மத்தியில் இருக்குன்னா, அங்க கர்த்தர் இயேசு மத்தியில் இருக்கு. கர்த்தர் இயேசுனுடைய குவாலிட்டி இப்ப நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம். ஜூதாஸ் என்ன செய்வாருங்கிறது அவருக்கு நல்லா தெரியும், பேதுரு என்ன செய்ய போறாருன்னு நல்லா தெரியும், யோவான் எப்படி இருக்க போறாரு தெரியும், யாக்கோப் எப்படி இருக்க போறாருன்னு தெரியும், நிச்சயம் இருக்கக்கூடியவர்கள் அவர்கிட்ட எந்த ஒரு விதத்தில் இருப்பாங்கன்னு தெரியும். பட் இவங்களுக்குள்ளார ஏதாவது அந்த அன்பின் பரிமாற்றம் ஏற்றத்தாழ்வோட கம்மியாக யாராச்சும் ஒருத்தர்கிட்ட இருந்துச்சுங்களா அப்படின்னு நம்ம பார்க்க முடியுமா? இப்ப யூதாஸ் அப்படின்னா யூதாஸ்க்கு ஒரு மாதிரியாகவும், பீட்டருக்கு ஒரு மாதிரியாகவும், அல்ல வந்து யோவான் கிளாஸ்க்கு ஒரு மாதிரியாகவும் அப்படி ஏதாவது செஞ்சுட்டாருங்களா? இல்ல. இதுதான் ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும்போது காட்டக்கூடிய அந்த டிவைன் குவாலிட்டி. அப்போ இந்த இடத்துல அவ்வளவு பிரஷர்ஸ் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய கர்த்தர் இயேசுக்கு அன்னைக்கு நைட் ஒரு ப்ராப்ளம் என்ன இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஜெபத்துல அவர் போய் கேக்குறாரு, கூடுமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு என்ன பண்ணணும். இந்த ஒரு மென்டலி பிரஷர்ல இருக்கக்கூடியவருக்கு அன்னைக்கு ஒரு தேவதூதனால் தேற்றப்பட்டு அன்னையில இருந்து ஸ்ட்ராங் ஆச்சு. ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் நடந்த சம்பவம் தான் நாம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம் பாத்துட்டு இருக்கோம். இப்படி பார்த்துட்டு இருக்கும் போது இந்த ஒரு சிலாட்டு முன்னாடி நின்று கொண்டு இருக்கக்கூடிய அந்த கர்த்தர் இயேசு கிட்ட குற்றங்கள் நிறைய வைக்கும் போது, அங்க புல் ஸ்கேன் கர்த்தர் இயேசு பண்ணிட்டு ஒரு வார்த்தையை சொல்றாங்க, இவர்கிட்ட நான் ஒரு குற்றமும் என்ன பண்ணல பாக்கல. அப்படி இருக்கும்போது இந்த ஜனங்களை எப்படி பார்க்க வச்சுட்டாங்க இந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள்? ஒரு பாயிண்ட் நம்ம புரிஞ்சுக்கணும், இப்ப கர்த்தர் இயேசு அந்த ஒரு யூதேய தேசம் எங்க ஒரு ஹீரோ போல இருக்கிறாரு. என்ன சொல்லணும்னா, ஜனங்கள் மத்தியில ரொம்ப ஃபெமிலியரா இருக்கிறவரு, அவரை பத்தி எல்லாருக்குமே தெரியும், இவர் எந்த ஒரு தீங்கும் யாருக்கும் செய்யலைங்கிற விஷயமும் தெரியணும். ஆனா இவரை குற்றவாளியாக காட்டணும் எப்படி? அதனாலதான் பகல்ல அரெஸ்ட் பண்ணா கண்டிப்பா ஜனங்கள் என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, விட்டுருக்க மாட்டாங்க. அப்போ எந்த டைம் போய் இவர் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த நைட்ல ஒரு திருடன் பிடிக்கிற விதத்துல போய் பிடிச்சிட்டு ஒரு ஆலோசனை சங்கம் அங்க நடக்குது. அந்த இடத்துல ஒரு விஷயம் நடக்குது, ஒரு என்கொயரி நடக்குது. இந்த என்கொயரி எந்த மாதிரி ஒரு என்கொயரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தீர்ப்பு ஏற்கனவே எழுதியாச்சு கர்த்தர் விசேஷம், எப்படியாச்சும் கர்த்தர் இயேசு என்ன பண்ணணும், கொலை பண்ணிடணும். அந்த விசாரணை எப்படி போயிட்டு இருக்கீங்க? இப்ப விசாரணை உண்மையான விசாரணையா இருக்குமா, இல்ல வந்து ஒரு கண் துடைப்பான விசாரணையா இருக்குமா? அப்போ ஜனங்கள் மத்தியில் இவர் ஒரு குற்றவாளியாக நிரூபிக்கணும்னா, இப்ப இந்த ஒரு சம்பவம் எல்லாம் என்ன ஆகணும்னா நடக்கணும்.
அப்ப இவர் என்ன பண்றாங்க, அந்த ஒரு எல்லாரும் மத்தியிலும் கேள்வி கேட்டு எல்லாரும் மத்தியிலும் என்ன பண்றாங்கன்னா இவரை ஒரு குற்றவாளியாக பாதித்து அந்த ஒரு சூழல் கொண்டு வரைக்கும் நிறைய முயற்சிகள் எடுக்கிறாங்க. ஆனா முயற்சிகள் மேக்சிமம் ஃபெயில் ஆகுது. ஒரு விஷயத்துல அவங்க சக்சஸ் பண்றாங்க. என்ன பாயிண்ட்ல அப்படின்னா, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமார்னா அப்படின்னு கேட்கும் போது ஒரு வார்த்தை சொல்றாரு, ஆமா. அப்ப அந்த பரிசு அந்த ஒரு ஆச்சாரியன் என்ன பண்றாருன்னா, அந்த வஸ்திரத்தை கிழிச்சு என்ன சொல்றாரு, இனி நமக்கு சாட்சிகள் வேண்டாம். ஏன்னா இவருடைய வாய்மொழியிலிருந்து என்ன பண்ணிருக்கோம், நம்ம கேட்டிருக்கிறோம். அப்ப பாருங்க, அவர் வாயிலிருந்து வர வச்சு இப்ப என்ன பண்ணிருக்காருன்னா, குற்றவாளியாக இப்ப ஜனங்கள் முன்னாடி காட்டியாச்சு. இப்ப அடுத்தது யார் முன்னாடி குற்றவாளியாக காண்பிக்கணும் அப்படின்னா, இப்போ கவர்மெண்ட் முன்னாடி இவர் ஒரு குற்றவாளியாக காட்டப்படணும். இதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு சில முயற்சிகள் அங்க போகுது. அந்த முயற்சிகள் எந்த வகையில் அப்படின்னு பார்க்கும்போது, கண்டுபிடிச்ச குற்றம் தான் சொல்லிருக்கணும், ஆனா இங்க கூட என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மாத்தி பேசுற அந்த டாக்டிக் நீங்க கொஞ்சம் கவனிச்சு பார்க்கலாம். அப்ப இன்னைக்கு கூட நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் அன்பான சகோதரன் சகோதரர்கள், ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மனுஷனை குற்றப்படுத்துறது ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள் விஷயம். ஏன்னா அந்த பஸ்கால நம்ம அனுசரிக்கும் போது, அந்த பஸ்காக்குள்ளார நம்ம போகும்போது என்ன ஒரு மைண்ட் தாட்டுக்குள்ளார போக போகிறோம், இது நம்ம கொஞ்சம் நம்மள நாமளே என்ன பண்ணலாம்னா அனலைஸ் பண்ணலாம், நமக்குள்ளாரையும் அந்த ஸ்கேன் பண்ணலாம். அப்போ ஒருத்தரை கார்னர் பண்றோம், ஒருத்தங்களை வந்து நம்ம குற்றவாளி படுத்துறோம், ஒருத்தங்களை வந்து ஜனங்கள் மத்தியில ஒரு கெட்ட பெயர் கொண்டு வரோம் அப்படின்னா, இது யாருடைய தாட் அப்படின்னு பார்த்தோம்னா, இது கர்த்தருடைய தாட் இல்லைங்க. கர்த்தருடைய தாட் என்னன்னா, பேதுரு தப்பு செஞ்சுட்டாரு, தப்பு செஞ்சுட்டா கூட திரும்ப என்ன பண்றாருன்னா அக்செப்ட் பண்ற புத்தி தான் யாருக்குள்ளார இருந்துச்சுன்னா, அது கர்த்தருடைய புத்தியாக இருந்துச்சு. ஆனா பரிசேயர் சரிசேயர்களுடைய புத்தி தான் எப்படி இருக்குன்னா, ஒரு ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கார்னர் பண்ணக்கூடிய அந்த ஒரு புத்தி அவங்களுக்குள்ள இருக்கு. என்ன மாதிரி கார்னர் பண்ணணும், அவங்க மேல ஒரு சில குற்றச்சாட்டுகள் வைக்கணும், அவங்க பேச முடியாதபடிக்கு ஒரு சில வார்த்தைகள் அங்க வச்சு அவங்க என்ன பண்ணோம்னா, ஜனங்கள் மத்தியில ஒரு கெட்ட அபிப்பிராயம் உருவாக்கணும். அது உருவாக்கின அந்த விதம் எப்படி ஆச்சு அப்படிங்கறது தெரியும், ஆனா அதனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப ஜனங்களும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இவனை சிலுவையில் அறையும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இப்ப என்ன இருக்காங்கன்னா, அங்க டெவலப் ஆயிருக்காங்க. அப்ப பாருங்க அன்பான சகோதரன் சகோதரிகளே, இந்த ஒரு சூழல் நமக்கு பார்த்து கொண்டு இருக்கும் போது, அங்க ஹேரோது கிட்டையும் போய் பார்த்தாச்சு, ஹேரோதும் கண்டு சொல்றாரு, பார்த்துட்டு நீங்க கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பிலோட்டு திரும்பவும் என்ன பண்றாருன்னா, இவர்கிட்ட எந்த குற்றம் பார்க்கல, சரி உங்களுக்காக நான் என்ன பண்றேன்னா அவரை நான் பனிஷ் பண்ணி உங்க முன்னாடி காட்டுறேன்னு சொல்லிட்டு தான் அந்த சம்பவம் எங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அங்க நம்ம அந்த கூட்டிட்டு போய் வார்னால அடிச்சு அவருடைய சரீரம் எல்லாம் கிழிக்கப்பட்டு ஜனங்கள் மத்தியில திரும்ப காட்டும் போது, ஒருவேளை இந்த ஒரு சம்பவம் பார்த்து இந்த ஜனங்கள் என்ன ஆகணும், மனசு மாறலாம் அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா, முழுசா அவருடைய அந்த ஒரு க்ரூசிஃபிகேஷன் அங்க நடக்கிற விஷயம் நம்ம பார்க்க. அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் ஜனங்கள் மத்தியில கொண்டு வந்து காட்டும் போது, அப்ப கூட அவங்க என்ன சொல்றாங்க, இது அந்த நீங்க அந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அந்த மூவியில ரொம்ப அருமையா அந்த ஒரு இடம் காட்டியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அன்பான சகோதரன் சகோதரிகளே, இங்க ஒரு விஷயம், ஒரு மனுஷன் அவ்வளவு தூரம் அந்த ரத்தம் சொட்ட சொட்ட வந்து நிற்கும் போது, இவங்களுடைய மனசு ஏன் இவ்வளவு கல்லாச்சு, இதனுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பேக்ரவுண்ட்ல ஒரு அருமையான ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. யார் அப்படின்னு பார்த்தோம்னா, சாத்தான் கூட ஒவ்வொரு பாத்திரத்தை உபயோகப்படுத்திட்டு இருக்காரு, ஒவ்வொரு பாத்திரத்தை வந்து யூஸ் பண்றாரு. எப்படி யூஸ் பண்றாருன்னா, ஒரு பாத்திரம் யாருன்னா ஜூதாஸ். ஜூதாஸ் கிட்ட ஒரு விஷயம் நடக்குது, என்ன அப்படின்னா, கர்த்தர் சொல்றாரு இனி நீ செய்ய வேண்டியதை செய் அப்படின்னு சொல்லும் போது, உடனே ஒரு வசனம் வருது, சாத்தான் அவனுக்குள்ள என்ன பண்ணியாச்சு, புகுந்தான். இப்ப புத்தி யாருடைய புத்தி, யூதாஸோட புத்தியா இல்ல சாத்தானோட புத்தியா, சாத்தானோட புத்தி. இப்ப சாத்தானோட புத்தி எந்த அளவுக்கு எம்பசைஸ் ஆகுதுன்னு பாருங்க. ஏன்னா இவர் எப்படி இந்த பிளானிங் போயிட்டு இருக்காருன்னா, இந்த ஸ்திரீயின் வீட்டு அந்த ஒரு ப்ராபசி வெளியானதுல இருந்து அவருடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, யார் அந்த ஸ்திரீயின் வீட்டு அதை கண்டுபிடிச்சு என்ன பண்ணணும்னா, கொலை பண்ணணும். இதுதான் அவருடைய புத்தியில் இருக்கும். இப்ப கர்த்தர் இயேசு அந்த ஸ்திரீயின் வீட்டு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம், இப்ப கொலை பண்றதுக்கு பக்கா பிளான் பண்ணியாச்சு, அந்த சூழல் கொண்டு வந்தாச்சு. இப்ப ஜூதாஸ் ஒரு அருமையான கருவியாக என்ன பண்றாரோ உபயோகப்படுத்துறாரு. எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அவரை கட்டி கழுவி அவருடைய கன்னத்துல மொத்தம் கொடுக்கற வரைக்கும் யார் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஜூதாஸ் அப்படிங்கிற அந்த பாத்திரத்தை சாத்தான் யூஸ் பண்ணார். இதுக்கப்புறம் யார் வர யார் எந்த பாத்திரம் உபயோகப்படுத்துறார் அப்படின்னு பார்த்தோம்னா, அங்க இருக்கிறாங்க பரிசேயர், சதுசேயர், அப்புறம் இருக்கிறாங்க அந்த 70 பேர் சங்கம், அப்புறம் பிரதான ஆசாரியர்கள், இவங்களை எல்லாம் யூஸ் பண்றாரு. இதனுடைய விளைவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பரிசுத்தமான ஒரு மனுஷனை அவங்களுடைய கண்களுக்கு முன்பாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஃபுல் பிளாக் ஆயிடுச்சு. ஃபுல் பிளாக், தெரியல, பார்க்க முடியல. அந்த உண்மையான மனுஷனை அவங்க நிதானமாக தெளிந்த புத்தியோடு பார்க்க முடியல. இதனுடைய விஷயம் நம்ம இன்னும் அதிகமா போய் பார்க்கும்போது, எப்படி இதை யூஸ் பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு சம்பவம் நடக்குது. அங்க ஜூதாஸ் என்ன பண்றாருன்னா, ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லிட்டு வர்றாரு அந்த போர் சேவகர்கள் கிட்ட, நான் எவனை முத்தம் செய்கிறோம்னா அவனைத்தான் நீங்க என்ன பண்ணணும். அப்ப ஆல்ரெடி யார்கிட்ட சொல்லியாச்சீங்க, நாங்க யார முத்தம் கொடுக்கறோமோ அவனை நீங்க புடிச்சுக்கலன்னு சொல்லி ஏற்கனவே இன்டிமேஷன் கொடுத்தாச்சு. ஆனா இங்க கர்த்தர்கிட்ட வரும்போது ஒரு அருமையான டிராமா நடக்குது. என்ன அப்படின்னா, ரபி நீர் வாழ்க சொல்லிட்டு என்ன பண்றாருங்க, கட்டி பிடிச்சு அங்க முத்தம் கொடுக்கும் போது கர்த்தர் இயேசு ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா, சிநேகிதனே, எதுக்காக நீங்க வந்த? இந்த பாயிண்ட் கேட்கும்போது நிறைய பேர் யோசிக்கிறாங்க, ஜூதாஸ் சிநேகிதன், ஆக்சுவலா ஜூதாஸ் சிநேகிதனா, ஃப்ரெண்டா? ஜூதாஸ் ஃப்ரெண்டா? ஜூதாஸ் ஃப்ரெண்ட் இல்லைங்க. ஜூதாஸ் வந்து சீஷனாக வந்தார், இப்ப துரோகியா மறைத்தார். ஜூதாஸ் ஃப்ரெண்ட் இல்ல. ஃப்ரெண்ட் யார் அப்படின்னு பார்க்கும்போது, கொஞ்சம் நம்ம பழைய ஏற்பாடு கால புத்தகத்துல நம்ம படிக்கும் போது ஒரு சில விஷயங்கள் படிக்கிறோம். பூமி சிருஷ்டிக்கு பண்ணும் போது தேவ புத்திரர்கள் ஏகமாய் கம்பீரித்தார்கள். யார் யாரெல்லாம் தேவ புத்திரர்கள் அப்போ யார் யாரெல்லாம் இருந்தாங்க அங்க? யார் அந்த ஃப்ரெண்டு? யாருக்குள்ளார அந்த ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க? யார் வந்து கிஸ் பண்ணாங்க? அப்பதான் கர்த்தர் தெளிவா திரும்பி பார்த்து கேட்கிறாரு, சிநேகிதனே, ஃப்ரெண்ட், ஏன் இங்க வந்த? ஏன் இது தேவனுடைய திட்டம் நடந்து போயிட்டு இருக்குது, இங்க நீ எங்க? விஷயம் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது அங்க சாத்தானால் உபயோகப்படுத்துற பாத்திரங்களும் உண்டு. எங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கர்த்தர் தெரிந்து கொண்ட ஜனத்தின் மத்தியில், கர்த்தர் தெரிந்து கொள்ளாத ஜனத்தின் மத்தியில இருந்து சாத்தான் யூஸ் பண்ணல அந்த பாத்திரத்தை. எங்க யூஸ் பண்றார் அப்படின்னா, அவங்களுக்குள் இருந்துதான் எடுத்து உபயோகப்படுத்துறார். அதனாலதான் வசனம் தெளிவா நமக்கு சொல்லுது, உங்களில் சிலர் எலும்பி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதான பெரிய அற்புத அடையாளங்களையும் செய்வாங்க. என்ன விஷயங்க, உங்களில் சிலர் எலும்பி. யார் அந்த உங்களில்? பைபிள்ல சொல்லி இருக்கிறேன், உங்கள், நீங்கள், நாம், இதெல்லாம் யார பத்தி பேசிட்டு இருக்கிற வசனம்? சிந்திக்கலாம், சிந்திக்கலாம். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு கொஞ்சம் நம்ம கூட தேவன் மத்தியில உடன்படிக்கை பண்ணி இன்னைக்கு ஸ்பிரிச்சுவல் இஸ்ரேல இன்னைக்கு நாம ஆகிறதற்காக ஒரு கூட்டு குடும்பமாக இன்னைக்கு நாம் கூட என்ன பண்ணிருக்கிறோம்னா, இந்த ஒரு ஐக்கியத்துல வந்து நின்று கொண்டு இருக்கிறோமே. ஒருவேளை நாம் யாருடைய பாத்திரம்ங்கிறது கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாம். நாம் தேவனுடைய பாத்திரமா இருந்துச்சுன்னா யாரு மாதிரி விளங்குவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அங்க ஜான் கிளாஸ் மாதிரி இருப்போம். அவரு தான் சிலுவையில் அவர் மறிக்கிற வரைக்குமே, கடைசி வரைக்கும் நிற்கிற ஒரு கிளாஸாக நிற்கிறார். ஒருத்தர் மறுதளிக்கிறார், இன்னொருத்தர் என்ன பண்றாருன்னா, மறுதளிச்சு அப்புறம் ஏத்துக்கிறார். விஷயம் நம்ம கவனிக்கணும், இங்க நம்ம யாருடைய பாத்திரம், இங்க பாத்திரம் எப்படி உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது, இந்த பாத்திரம் நன்மைக்கு ஏதுவாக உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறதா இல்ல பிரிவினைகளுக்கு ஏதுவாக உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறதா? சரி, இன்னொரு கேள்வி கூட இங்க உங்கள் மத்தியில நம்ம கேட்க வேண்டியது இருக்கு. இந்த ஜூதாஸ் யார்கிட்ட போய் கான்ட்ராக்ட் வைக்கிறாருங்க? பிரதான ஆசாரியன். சரி, பிரதான ஆசாரியன் வந்து கர்த்தர் இயேசுவை கொலை பண்றதற்காக தேடுறாங்கிற விஷயம் எப்படி ஜூதாஸ்க்கு தெரியும்? எப்படி தெரிஞ்சவருக்கு?
அப்ப இவருடைய லிங்க் எங்கேயோ யார் மத்தியில் இருக்குன்னா
பரிசேயர் சதுசேயர்கள் மத்தியில்.
அப்ப அங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள், அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் எப்படி யூதாஸ்க்கு தெரியும்? யூதாஸ் எப்படி போய் அந்த கான்ட்ராக்ட் பேசுறாரு, நான் அவரை காட்டி கொடுத்தா நீங்க எனக்கு என்ன தருவீங்கன்னு சொல்லி பேசுறாரு. இப்படி எல்லாம் நம்ம பார்க்கும்போது இங்க மைண்ட் கரப்ஷன் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தெளிவாக பார்க்கிறோம், கர்த்தருடைய புத்தியை தள்ளி வச்சுட்டு என்னைக்கு நம்மளுடைய புத்தி உபயோகப்படுத்துறோம் அன்னைக்கு இருக்குது டென்ஷன். நீதிமொழிகள் 3:5.
உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரின் நம்பிக்கையா இருந்து.
என்ன வார்த்தை பாத்தீங்களா? உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். நம்மளுடைய வழி இடுக்கமான வழிங்க, இந்த வழியில நினைக்க வேண்டியது யார் அப்படின்னு பார்த்தோம்னா கர்த்தர் தானே தவறா நம்மளுடைய சுய புத்தி. இது ரொம்ப தெளிவா பேசுறாரு. ஏன்னா ஜூதாஸ் யூஸ் பண்ணது என்ன அப்படின்னு பார்க்கும்போது சுய புத்தி. அந்த சுய புத்தியினுடைய விளைவு எங்க போய் முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா, அது முடியுது எங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய ஜீவனுக்கே அது எந்த ஒரு அஷூரன்ஸ் இல்லாம போனதை நம்ம கொஞ்சம் கவனிச்சு பார்க்கலாம். சோ இப்படி இருக்கும்போது இதெல்லாம் நம்ம ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு இன்றைய பார்வையை நம்ம பார்க்கும்போது கர்த்தரை எந்த ஒரு பாவனை கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க குற்றவாளியாக அங்க பாவனை பண்ணி கொண்டு போயாச்சு. பாவனை பண்ணி கொண்டு போயாச்சு. அடுத்த விஷயம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஜனங்கள் முற்றிலுமாக புத்தியில என்ன ஆயிட்டாங்க, கரெக்ட் ஆயிட்டாங்க. சுத்தமா அவங்களுக்கு கர்த்தர் செஞ்ச நன்மைகள் சிந்திக்காத அளவுக்கு அவங்களோட புத்தி என்ன ஆயிடுச்சுப்போ, கரெக்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம கூட அப்படித்தாங்க. இன்னைக்கு அந்த இடத்துல வேற யாரையும் நினைக்க வேண்டாம், நம்மள ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். கர்த்தர் செஞ்ச எல்லா நன்மைகளும் நம்ம நினைச்சு பார்க்காம ஏதோ ஒரு சகோதரன் செஞ்ச துரோகத்தை நினைச்சு நம்ம கஷ்டப்படுத்தி ஏதோ ஒரு சூழல்ல ஒருத்தங்களை காயப்படுத்திட்டு இருந்தோம்னா அது எந்த விதத்துல நியாயம்? ஆனா நன்மைகள் நிறைய வாங்கியிருப்போம். அந்த நன்மைகளை மறந்துட்டு தீமையான விஷயங்கள் நம்ம பார்த்து கொண்டு இருந்தோம்னா அது எந்த விதத்துல புரிஞ்சு வரும்? அப்படி பார்க்கும்போது இங்க கர்த்தர்கிட்ட பார்த்த பார்வை என்ன அப்படின்னா, பட் கர்த்தர் எந்த ஒரு தீமை செய்யல, பட் அவர்கிட்ட பார்த்த பார்வை என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க குற்ற பார்வை மாத்திரம் தான் பார்த்தாங்க. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு தெளிவாக சிந்திக்க முடியல, ஒருத்தங்க பேசுறத கேட்டு புத்தியில முடிவு செய்யறாங்க. அதனாலதான் சொல்றாங்க என்ன விஷயம்னா, நீங்க யாருடைய உபதேசத்தை கேளுங்கன்னா கர்த்தருடைய உபதேசத்தை கேளுங்க. நம்ம வேற வேற உபதேசங்கள் மற்றவங்க சொல்றத காதல கேட்டுட்டு இருந்தோம்னா நம்ம ஒரு காலத்துல யாரா மாறிடுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பாய்சனான ஜனங்களாக நம்ம மாறிடுவோம். அது நமக்கு தெரியாது, இப்ப தெரியாது. பட் ஒரு தவறான உபதேசம் நம்ம செவிகள் மூலமா தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டே இருக்கும் போது ஒரு நாள் நம்ம மாறி நிற்போம், அது நமக்கே தெரியாம போய். அப்படித்தான் இந்த ஒரு சம்பவம் என்ன ஆயிடுச்சுன்னா அங்க நடந்து நிற்கிறத நம்ம பார்க்கிறோம், அன்பான சகோதரன் சகோதரிகளே. ஆனா இந்த ஒரு பிரதான ஆசாரியர்கள் மற்றும் இந்த ஒரு பரிசேயர் தொழிற்சேயர்கள் இவங்க எல்லாம் யாருடைய இடத்துல நிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜனங்களை வழி நடத்தக்கூடிய இடத்துல நின்று கொண்டு இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறத நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாம். அது ரொம்பவும் ஒரு மோசமான சூழல்ல அங்க நடக்கும். அதற்கப்புறம் அங்க பிள்ளாக்கு என்ன ஒரு வேலை செய்யறாரு அப்படின்னு பார்க்கும் போது, சரி எப்படியாச்சும் என்ன பண்ணலாம்னா நம்ம இவரை விடுதலை பண்ணலாம். எப்படி விடுதலை செய்யலாம்னா, நான் பண்டிகையில ஒவ்வொரு பண்டிகையில நான் என்ன பண்றேன்னா ஒரு மனுஷனை நான் விடுதலை செய்யறேன். அது அப்ப நான் யார பண்ணலாம்னா நான் ஜீசஸ் வந்து விடுதலை பண்ணலான்னு நான் முடிவு செய்யறேன் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, வேண்டாம் இவர் வேண்டாம், இவருக்கு பதிலாக யார ரிலீஸ் பண்ணுங்க, பரபா. சோ பரபாஸ் பத்தி பார்க்கும்போது அவரு கூட என்ன, அவரை பத்தி என்ன அக்கௌண்ட் பேசுது?
அந்த பரபாஸ் என்பவன் நகரத்தில் நடந்த ஒரு கலகத்தை நிமித்தமும் கொலை பாதகத்தை நிமித்தமும் காவலில் வைக்கப்பட்டிருந்தான்.
அப்ப பாருங்க, நகரத்தில் நடந்த கொலை பாதகத்தின் நிமித்தமும் கலகத்தின் நிமித்தமும் அவர் எப்படி இருக்கிறாரு, காவலில் வைக்கப்பட்டான். ஒரு கொலைக்காரன் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா அந்த ஜனங்கள் மத்தியில ஏதோ ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்றவர். இந்த ஒரு இவரை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும் போது கேக்குறாங்க, இவரை நீங்க என்ன பண்ணுங்க, ரிலீஸ் பண்ணுங்க. ஆனா ஜனங்களுடைய மனசு எப்படி போயிடுச்சுங்க, ஏன் இவ்வளவு தூரம் கரப்ஷனுக்குள்ளார போயிருச்சு?
அப்ப கர்த்தரியேசு பக்காவா ஒரு பிரேம் பண்ணி காட்டிட்டாங்க, ஒரு முழுக்க முழுக்க ஒரு கெட்டவர் போல காட்டியாச்சு. ஆனா அவர் கெட்டவரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இல்ல. சோ இப்படி நம்ம பார்க்கும் போது ஒரு விஷயம் சிந்திக்கலாம் அன்பான சகோதரன் சகோதரிகளே, நல்ல மனுஷங்க இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நல்ல நல்ல மனுஷங்க ஒருவேளை பரிசுத்தவான்களே இருந்தாலும் இந்த மானசீக கண்களுக்கு என்ன பண்ணாத தெரியாது. மாம்சீக கண்களை பார்த்தோம்னா அது புரியாது. ஏன்னா கர்த்தர் இயேசுனுடைய உபதேசம் கூட அப்படித்தான் இருந்துச்சு, கர்த்தர் இயேசு பேசக்கூடிய வார்த்தைகள் கூட அப்படித்தான் இருந்துச்சு. அது புரிஞ்சுக்க முடியல. ஏன் அப்படின்னா அது வார்த்தை தெளிவாக இருக்க அவங்க பார்க்கிற பார்வை என்ன அப்படின்னா மாம்சீக பார்வை. இது ஒரு அருமையான விஷயம் சொல்லும் போது தேவன் தான் சொல்றாரு. ஐசாயா புஸ்தகத்துல எப்படி சொல்றாருன்னா, மனுஷனாகிய நீங்க யோசிக்கிறதற்கும் தேவனா இருக்கக்கூடிய நான் யோசிக்கிறதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசம் சொல்லும் போது பூமிக்கும் வானத்திற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் எப்படி இருக்கு, அந்த அளவுக்கு இருக்கு. சர்வ வல்லமையுள்ள தேவன் யோசிக்கிறதுக்கும் மனுஷனா இருக்கக்கூடிய நாம் யோசிக்கிறது. இந்த மனுஷனா தெரிஞ்சுக்கொண்டு இப்ப யாருடைய புத்திக்கு மாறணும் அப்படின்னு பார்த்தோம்னா கர்த்தருடைய சாயலுக்கு மாறணும். கர்த்தருடைய சாயல் யாருடைய சாயல் அது? அது பிதாவாகிய தேவனுடைய சாயல். சுருக்கமா சொல்லணும்னா பிதாவாகிய தேவனுடைய புத்திக்கு இப்ப யாருடைய புத்தி வளர்ந்து இருக்கும்? ஒரு மனுஷனுடைய புத்தி வளரணும். அப்ப இந்த மனுஷனுடைய புத்தி வளரணும்னா இந்த மனுஷன் புத்தியை வச்சுட்டு தேவனுடைய புத்தியை புரிஞ்சுக்கலாம்னு நினைச்சு ட்ரை பண்ணோம்னா அது கொஞ்சம் கூட என்னாகிறது இல்லை அப்படின்னா அது புரிந்து கொள்ளவே முடியறது இல்ல. அதுதான் வசனம் நமக்கு இன்னொரு இடத்துல எப்படி சொல்றதுன்னா, ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனோ ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். நிறைய பார்வை அந்த ஜென்ம சுபாவமான பார்வையில பார்க்கும் போது ஆவிக்குரிய சகோதரர்கள் செய்யக்கூடிய வேலைகள் ரொம்ப ரொம்ப பைத்தியகாரத்தனமா தான் தெரியும். அது என்ன பார்வை தெளிவா இருக்குது? அது ஜென்ம சுபாவமான பார்வை. தேவன் நமக்கு ஆவிங்கிற அந்த அச்சாரம் ஏன் கொடுத்தாருன்னா, நம்ம பார்க்கக்கூடிய பார்வை என்ன ஆகணும்னா மாறணும். இது கூட இந்த ஒரு பாடத்துல நம்ம யோசிக்கணும் அன்பான சகோதரன் சகோதரிகளே. ஏன்னா மனுஷன் பார்க்கிற விதமாக ஒரு ஒரு பரிசுத்தவான் இன்னொரு பரிசுத்தவான பார்த்தாங்கன்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கறத கூட நம்ம சிந்திச்சு பார்க்கலாம். சோ இப்படி இருக்கும்போது அந்த ஒரு பாப்புலரான ஒருத்தர் வந்து என்ன ஆயிட்டார் அப்படின்னு பார்க்கும்போது, நன்மையே செய்து கொண்டிருந்த மனுஷனை முற்றிலுமாக தவறாக காட்டின கர்த்தர் இயேசுக்கே அந்த நிலைமைங்கும் போது இன்னைக்கு நம்மள கொஞ்சம் எடுத்துக்கலாம். நம்மள யாராச்சும் குற்றம் சாட்டினாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. நம்மள யாராச்சும் கார்னர் பண்ணாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயமா? சபையினுடைய தலைக்கு அந்த நிலைதான். இன்னைக்கு நம்ம சபையினுடைய எண்டில் நின்றுட்டு இருக்கோம். நம்மளுடைய நிலை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்படி இருக்கும்போது இது நம்மளுடைய லைஃப்ல கூட சேம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம கூட வாங்குவோம். அதனாலதான் வசனம் என்ன சொல்லுதுன்னா, தீமை செஞ்சு பாடு அனுபவிப்பதை காட்டிலும் அந்த நன்மை செஞ்சு பாடு அனுபவிக்கிறது தான் அது தேவனுடைய பார்வையில அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது கர்த்தருடைய வழி பார்க்கும் போது அந்த நன்மை மாத்திரம் செய்து அந்த பாடு அனுபவித்தது போல இன்னைக்கு நமக்கு கூட ஒரு அருமையான வாய்ப்பு இங்க எப்படி வச்சிருக்கிறாருன்னா, அந்த நன்மை செய்து பாடு அனுபவிக்க கூடிய அந்த வாய்ப்பு இன்னைக்கு இந்த சபைக்கு அங்க இருக்கிறத நம்ம பார்க்கணும். இந்த ஒரு சம்பவம் போயிட்டு இருக்கும் போது இன்னொரு விஷயம் சம்பவம் கூட நடக்குது. என்னன்னா, பிலாத்தினுடைய மனைவிக்கு என்ன வந்துருச்சுன்னா ஒரு கனவு. அந்த கனவுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, சொல்றாங்க அந்த மனுஷன் பரிசுத்தமான மனுஷன், அந்த மனுஷன் மேல நீங்க என்ன பண்ணாதீங்க, எந்த ஒரு தீர்ப்பு தவறான தீர்ப்பு கொடுத்துறாதீங்க. ஏன்னா ஒரு நாள் இன்னைக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படி இந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இருக்கும் போது அவங்க கண்டுபிடிக்கிறாரு. புல் கான்பிடன்ட் அவருக்கு வந்துட்டு ஒரு விஷயம் செய்யறாரு. என்ன அப்படின்னா, இனி இந்த மனுஷன் மேல நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா கைகள் போடக்கூடாது. அப்படி இருக்கும்போது ஜனங்கள் கிட்டயே அந்த தீர்ப்பு கொடுக்கும் போது ஜனங்கள் ஒரு வார்த்தை சொல்றாங்க. இவர் சொல்றாரு, இந்த மனுஷனுடைய பாவம் என் மேலும் என் பிள்ளை என்னுடைய சந்ததி மேலும் என்ன பண்ணக்கூடாது, வர வேண்டாம்னு சொல்லி கை கழுவுறாங்க. ஆனா ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, எங்கள் மேலும் எங்கள் சந்ததிகள் மேலும் என்ன பண்ணட்டும், வரட்டும்.
கேட்கும் போது ஒரு விஷயம் வெளிப்படுது. அப்ப பிலாத்து அந்த சேஃப் அங்க போறாரு, அந்த ஜனங்களே கேட்டு வாங்குறாங்க அந்த சாபமான விஷயம். அது மாத்திரம் இல்ல, அங்க தீர்ப்பு கூட யாருக்கையும் கையிலேயே கொடுத்துட்டாங்க அப்படின்னு பார்க்கும் போது, சரி இந்த ஜனங்கள் என்ன கேட்கிறாங்களோ அவங்களை நீங்க அவங்களுக்கு அவங்க என்ன சொல்றாங்களோ அதன் மாதிரி நீங்க செய்யுங்கன்னு சொல்லி கர்த்தர் இயேசு என்ன பண்றாங்கன்னா அவங்க கையிலேயே ஒப்பு கொடுக்கறத நம்ம பாக்குறோம். 25வது வசனம்,
கலகத்தின் நிமித்தமும் கொலை பாதகத்தின் நிமித்தமும் காவலில் போடப்பட்டிருந்தவனை அவர்கள் கேட்டுக் கொண்டபடியே விடுதலையாகி இயேசுவையோ அவர்கள் இஷ்டத்துக்கு ஒப்பு
கொடுத்தான். அவர்கள் இஷ்டத்துக்கு என்ன பண்ணிட்டாங்க, ஒப்பு கொடுத்துட்டாங்க. அப்ப பாருங்க, இந்த ஒரு சூழல் நடக்கும் போது அந்த ஜனங்கள் ஒரு தீர்ப்பு எழுதினாங்க. என்ன அப்படின்னு பார்க்கும் போது இவங்க இந்த கர்த்தர் இயேசு என்ன பண்ணலாம் அப்படின்னா மறிக்க வைக்கலாம், சாவடிக்கலாம். இன்னைக்கு அந்த பழமொழி சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு. நிறைய பேர் சொல்றாங்க ஆக்சுவலா மக்கள் தீர்ப்பு அது மகேசனுடைய தீர்ப்பா. தெய்வீக திட்டத்தின்படி நம்ம பார்க்கிறோம், ஆனா ஜனங்களுடைய பார்வையில பார்க்கும் போது அது கண்டிப்பா அவங்க தவறாக புரிந்து கொண்டு தான் அந்த வேலை என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க செய்யறாங்க. இருக்கும் போது பார்க்கிறோம் அன்பான சகோதரன் சகோதரிகளே, இன்னைக்கு கர்த்தர் இயேசுவை இவ்வளவு தூரம் கார்னர் பண்ணி அவர்கிட்ட இப்படி ஒரு சூழல் நடந்து கொண்டிருக்கும் போது இன்னைக்கு நாம் என்ன பண்ணலாம்? பாக்கறதுக்கு ரொம்ப மோசமானவராக சித்திரம் தீர்க்கிறாங்க, ஆனா நல்லா ஆழ்ந்து விசாரிச்சு பார்க்கும் போது எப்படி தெரிகிறார் அப்படின்னா, பிள்ளைக்கு ரொம்ப அருமையான எவிடன்ஸ் கொடுக்கிறாரு. இவர்கிட்ட நான் ஒரு குற்றமும் பார்க்கல. ஆக்சுவலா இந்த ஒரு வார்த்தை இன்னைக்கு நம்ம மேல வந்துச்சுன்னா ரொம்ப அருமையா இருக்கும். ஆனா கண்டிப்பா ஒரு சில சூழல் எப்படி நடக்கணும், நம்ம மேல குற்றம் நடக்கும், நடக்காம இருக்காது, நடக்கும். ஆனா நம்ம எப்படி இருக்கலாம், எப்படி இருக்கக்கூடாது, எப்படி இருந்தா கர்த்தர் போல குணலட்சணங்கள் கூட போலாம், எப்படி இருந்தா கர்த்தர் எப்படி இருந்தோம்னா கர்த்தர் மாதிரி இருக்க மாட்டோம், அது கூட என்ன பண்ணலாம்னா நம்ம யோசிக்கலாம். இது கூட நம்ம யார் மத்தியிலேயே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த சீஷர்கள் மத்தியிலேயே நம்ம பார்க்கும்போது ஜான் கிளாஸ் இருக்கார். அந்த ஜான் கிளாஸ் பத்தி பார்க்கும் போது கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருக்கு பிரியமானவரும் ராபோஜனம் பண்ணுகையில் தன் மார்பிலே சாய்ந்து கொண்ட ரொம்ப அன்பான சீஷன் ஒரு வார்த்தை உபயோகப்படுத்துவார். அப்ப கர்த்தருடைய இருதயத்திற்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அங்க யோவான். அப்ப கர்த்தருடைய இருதயம் யோவான அக்செப்ட் பண்ற அளவுக்கு இருக்கும் போது அப்ப யோவானுடைய கேரக்டர் எப்படி இருந்திருக்கணும்? அப்ப இந்த யோவனுடைய கேரக்டர் நம்ம ஒரு இடத்துல பார்க்கிறோம், அரெஸ்ட் பண்ணும் போது எல்லாரும் ஓடுறாங்க, நான் புத்தி எங்க வச்சுட்டு ஓடுறாங்க, எங்க இருந்திருக்கணும் யோவனுடைய புத்தி, எங்க இருந்திருக்கணும் கர்த்தருக்கு என்ன நடந்துச்சுங்கிற அந்த புத்தி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது அங்க மரியாதை கூட்டிட்டு எங்க போறாரு அப்படின்னு பார்க்கும்போது எல்லா இடத்துக்குமே டிராவல் பண்றாரு, அவருடைய புத்தி எங்க இருக்கு அப்படின்னா கர்த்தர் கூட அப்படி ஒன்றி போய் இருக்கு. தனக்கு என்ன நேர்ந்தாலும் பரவாயில்லைங்கிற அளவுக்கு பண்ண இருக்கிறாருன்னா யோவானுடைய மனப்பக்குவம் வளர்ந்திருக்கு. ஆனா யோவானுடைய வயசு காட்டிலும் மூத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பேதுரு. கர்த்தர் இயேசுக்கே ஆலோசனை சொல்கிறவர் அவர். இவர்கிட்ட என்ன இல்ல அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஒரு வாலிபன் கிட்ட இருந்த அந்த ஒரு பக்குவம், அந்த ஒரு வயசுல மூத்த அந்த பேதுரு கிட்ட அந்த பக்குவத்தை பார்க்க முடியல. அவர் சொல்றாரு என்ன அப்படின்னா, மூன்று தரம் மறுதரிச்சு மூன்றாம் முறை நடக்குது என்ன அப்படின்னா அவன் திட்டவும் சபிக்கவும் தொடங்கினான். ஒரு விஷயம் நடக்குது திட்டுறது, அடுத்த விஷயம் நடக்குது சபிக்கிறது. விஷயம் இந்த ஒரு பக்குவம் ஆவிக்குரிய பக்குவம் வயசுல இல்ல. சத்தியத்தின் அறிவு பெற்றுக்கொள்வதிலும் தேவனுடைய ஆவி பெற்றுக்கொள்வதிலும் நம்ம பக்குவப்படுகின்ற அந்த பக்குவத்திலும் தான் இருக்குதே தவிர வயசுல இல்லைங்க. வயசுல ரொம்ப தாண்டி போயிருக்கலாம், ஆனா ஒரு சின்ன விஷயம் அவங்கனால சகிக்க முடியல அப்படிங்கும் போது அது எந்த விதத்துல பக்குவம் எடுத்துக்க முடியும்? வயசுல ரொம்ப சின்ன பையனா இருப்பாங்க, ஆனா பெரிய பெரிய பிரஷர்ஸ் வரும்போது அழகா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தங்கள் வாழ்க்கையில அவங்க வாங்கிட்டு அது அருமையா கையாண்டு பொறுமையா இருப்பாங்க. ரெண்டு கேரக்டர் பாருங்க, இன்னொரு கேரக்டர் யாருன்னா ஜூதாஸுடைய கேரக்டர். இந்த மூணு விஷயம் நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய அழைப்பு எதற்குரிய அழைப்பு அப்படின்னு பார்க்கும்போது 144,000 பேர் கொண்ட அந்த சபையின் அழைப்பாகத்தான் இருக்குதே தவிர அந்த இரண்டாம் பட்சமான அந்த திரள் கூட்டமோ அல்லது வந்து தேவன் நிராகரிக்கக்கூடிய அந்த இரண்டாம் மரணத்தின் கூட்டத்திற்கோ நம்ம என்ன பண்ணல நம்மள அழைக்கல. அப்படி இருக்கும்போது அந்த சரீரத்தின் அங்கங்கள் ஆகணும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அப்பம் அது வெறும் கோதுமையில செஞ்ச அப்பம் இல்ல, அது கர்த்தருடைய சரீரம். அது ஒவ்வொன்றும் நம்ம பிக்கும் போது நம்ம பிச்சதை இன்னொரு சகோதரன் பிப்பாங்க, இன்னொருத்தங்க பிக்கிறாங்க. அது எதற்கு அடையாளம் அப்படின்னா நாம் அனைவரும் கர்த்தருடைய சரீரத்தில் எப்படி இருக்கிறோம், ஒன்னா இருக்கிறோம், ஒற்றுமையாக இருக்கிறோம். இதுதான் விஷயம். இங்க ஒரு பிரதர் அந்த விஷயம் தெளிவா சொன்னாரு. பாஸ் ஓவர் குறித்து ஒரு பாயிண்ட் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படிங்கும் போது ஒரு பாயிண்ட் சொல்றாரு. இந்த பாஸ் ஓவர்ல ரெண்டு வகை ஜனங்க இருப்பாங்க, நீங்க எப்படி இருக்கீங்க உங்களை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு சொல்லி அந்த விஷயம் சொன்னாரு. என்னன்னா கான்சன்ட்ரேஷன்ல ரெண்டு கான்சன்ட்ரேஷன் இருக்கு, ஒன்னு வந்து ட்ரூலி கான்சன்ட்ரேஷன், இன்னொன்னு வந்து நாமினல் கான்சன்ட்ரேஷன். உண்மையான அர்ப்பணிப்பு பெயரளவு அர்ப்பணிப்போம். இது ரெண்டு விஷயம் எங்க நம்ம செய்யறோம் அப்படின்னா பாஸ் ஓவர்ல வந்து நம்ம செய்யறோம். உண்மையான அர்ப்பணிப்பு குறிக்குது அந்த ஒரு பக்காவை நம்ம எந்த மனசுல போய் எடுக்கிறோம், இனி நாம எப்படி செய்ய போறோம், கர்த்தர் முன்னாடி நம்ம என்னென்ன விஷயங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், இது குறிக்குது உண்மையான கான்சன்ட்ரேஷன். இன்னொன்னு குறிக்குது பெயரளவு அர்ப்பணிப்பு. என்ன குறிக்குதுன்னா இது ஒரு சடங்கா பாக்கிறது. அடுத்த விஷயம் என்னன்னா இது ஒரு ட்ரெடிஷனல் பாரம்பரியமா பாக்கிறது. ஏப்ரல் 2nd கண்டிப்பா 6 மணிக்கு வந்துடணும். 6 மணிலிருந்து 6:00 என்ன பண்ணணும்னா கரெக்டா நம்ம இந்த வேலைகள் செஞ்சிடணும். இது வந்து மெக்கானிக்கலா செய்யக்கூடிய அந்த பாஸ் ஓவர். எந்த பாஸ் ஓவர் நம்ம அனுசரிக்கலாம், ஒவ்வொரு பாஸ் ஓவர் நமக்கு எப்படி இருக்குன்னா நாம செய்து கொண்ட அந்த உடன்படிக்கை நாம் புதுப்பித்துக் கொள்வதற்கு அது அடையாளமாக இருக்கும் போது இந்த பாஸ் ஓவர் எப்படி நம்ம செலிபிரேட் பண்ண போகிறோம், பெயரளவுலையா இல்ல நிஜத்திலையா? பெயரளவுல அனுசரிச்சோம்னா நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் யார் மத்தியில் அங்கீகரிக்கிறதே இல்லை, தேவனுடைய சமீபத்தில் அது அங்கீகரிக்கிறதே இல்லை. உண்மையான கான்சன்ட்ரேஷன் இருக்குது, அது உண்மையாலுமே போய் நம்மளுடைய கர்த்தருடைய சரீரத்தில் இணையக்கூடிய அந்த மனநிலை. என்னைக்குமே ஒரு விஷயம் யோசிக்கலாம், நாம வந்து அந்த ஒரு பாஸ் ஓவர்ல வந்து என்னென்ன ஆக்ஷன்ஸ் காட்டணுங்கிறது தேவன் பார்க்கறதே இல்லை. நம்ம அந்த அப்பத்தை பிச்சுட்டு ரொம்ப பயபக்தியா கையில வச்சுட்டு ரொம்ப பயபக்தியா வாயில போட்டு மெதுவா மென்னு முழுங்கிறது தேவன் பார்க்கறது இல்லை. தேவன் பார்க்கறது ஹார்ட் இன்டென்ஷன் மட்டும் தான் பார்க்கிறாரு, அந்த இருதயத்தின் நினைவுகள் மட்டும் தான் அங்க பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்போ நீங்க என்ன சிந்திச்சுட்டு இருக்கிறீங்க, தெளிவா ஒரு விஷயம் காட்டுறாங்க. அங்க பரிசெயர் சரிசெயர்கள் அரண்மனைக்குள்ள போக மாட்டாங்க. ஏன் அப்படின்னா பக்கா பண்டிகை வருது, நாங்க உள்ள வந்த டீட் ஆயிடுவோம். ஆனா புத்தி எப்படி இருக்குது உள்ளுக்குள்ளாரா, உள்ளுக்குள்ளார சீட் இல்லைங்களா, உள்ள சீட் இல்லையா, நாடகம் ஆயிட்டு இருக்குங்க. நாடகம் எப்படின்னா ஐயோ நாங்க உள்ளுக்குள்ளார வந்துட்டோம்னா நாங்க எல்லாம் ரொம்ப சீட் ஆயிடுவோம். ஆனா உள்ளுக்குள்ளார குற்றம் இல்லாத ஒரு மனுஷனை கொலை பண்ணணும்னு ஒரு சிந்தனை வச்சுட்டு இருக்கிறோமே, அது சீட் இல்லையா? The way of thought, நம்மளுடைய ஹார்ட் இன்டென்ஷன் ஒவ்வொரு நாளும் ஸ்கேன் ஆயிட்டு இருக்கு. எப்படியோ பாஸ்ட் எப்படியோ, கடந்தது கடந்ததாக இருக்கட்டும், இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குங்கிறது நம்மளுடைய யோசனையில சிந்திக்கலாம். அன்பான சகோதரன் சகோதரிகளே, அது பிக்கும் பொழுதும் அதை பருகும் பொழுது ஒரு அருமையான வாய்ப்பு இன்னைக்கு நம் மத்தியில இருக்கு. இனி நம்மளுடைய கான்சன்ட்ரேஷனை இன்னும் நாம் என்ன பண்றோம்னா அது புதுப்பித்துக் கொள்வதற்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சான்ஸ் இன்னைக்கு நம்ம மத்தியில. எப்படி நாம செய்ய போகிறோம் சிந்திக்கலாம் அன்பான சகோதரன் சகோதரிகளே. ஏன்னா இது ஆரம்பத்தில் ஆரம்பிச்சு வச்சார், தலை ஆரம்பிச்சு வச்சார். இன்னைக்கு நாம இருக்கிறோம் அதனுடைய முடிவு பகுதியில் இருக்கிறோம். இனி இந்த ஒரு வாய்ப்பு நமக்கு எத்தனை முறை கிடைக்குங்கிறது கூட நமக்கு தெரியாது. இனி இந்த ஒரு சூழல் நமக்கு எவ்வளவு நாள் நமக்கு கடந்து போகுங்கிறது தெரியாது. ஒரு விஷயம் நம்ம அனலைஸ் பண்ணோம், ப்ரோஃபசி பார்க்கலாம். இஸ்ரேல் ப்ரோஃபசி அடுத்த விஷயம் வந்து அந்த WCC World Christian Committee அந்த விஷயம் பார்க்கலாம். அடுத்த விஷயம் நம்ம கவனிக்கும் போது வேதாகமத்தில் பேசக்கூடிய இருக்கக்கூடிய அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் எடுத்து வச்சு நம்ம பார்க்கும் போது இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலப்பகுதி கடைசி காலப்பகுதி. அந்த சபையினுடைய நிறைவேறுதலுக்குள்ளார நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது நம்மளுடைய நிலைப்பாடு என்ன? அப்ப கர்த்தரை கூட ஒரு விஷயம் செஞ்சாங்க, வஞ்சனை போல காண்பித்தார். ஆனா தேவன் எப்படி பார்த்தார்னா, அவர் உண்மையுள்ளவராக அதை அக்செப்ட் பண்ணார். அதனாலதான் ஒரு அருமையான வார்த்தை அவர்கிட்ட சொல்றாங்க, என்னன்னா, இவர் என் நேச குமாரன். இன்னைக்கு நாம் கூட அந்த வார்த்தை வாங்குவது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் அன்பான சகோதரன் சகோதரிகளே. சோ இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கர்த்தருடைய லைஃப்ல வாழ்ந்த அந்த ஒரு அனுபவங்கள் நம்ம கொஞ்சம் தியானம் செஞ்சிருப்போம். அந்த ஒரு தியானத்திற்குள் நமக்கு கூட என்ன வச்சிருப்பார் அப்படின்னா, பாடங்கள் வச்சிருப்பார். இந்த பாடங்கள் ரொம்ப விலையேறப்பட்டது. அதுல எஸ்பெஷலி நம்ம யார் மாதிரி இருக்க கூடாதுங்கிறது ஜூதாஸ் ஒரு கேரக்டர் பார்த்தோம். அந்த கேரக்டர்ல இன்னும் நம்ம சொல்லணும்னா, அவர் பாவனை தான் பண்றாரு கர்த்தர் இயேசு கூட இருக்கிற மாதிரி. ஆனா மனசு யார்கிட்ட இல்ல அப்படின்னு பார்த்தோம்னா, கர்த்தர் இயேசு கிட்ட கொஞ்சம் கூட கிடையாது. நம்ம ஒரு ஹால்ல உட்கார்றது முக்கியம் இல்லைங்க, ஹால்ல சேர் நிரப்புறது முக்கியம் இல்ல, நம்மளுடைய சிந்தனை எந்த அளவுக்கு அவருக்குள்ள போகுதுங்கிறது முக்கியம். அங்கதான் ஐக்கியம் இருக்குதே தவிர, நம்ம ஹால்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறது வந்து இது ஒன்னஸ் சொன்னோம்னா, அது நம்ம தான் நம்மளை சோதிச்சு பார்க்கணும். இதுதான் யார் செஞ்சாருன்னா, ஜூதாஸ் கூட செஞ்சாரு. அந்த பாஸ் ஓவர் டைம்ல எங்க கூட இருக்கிறாருன்னா, அந்த மேல் வீட்டறையில அவர் கூட உட்கார்ந்துட்டு இருக்கிறார். ஆனா புத்தி என்ன யோசிச்சுட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இவரை எப்ப காட்டி கொடுக்கலாம்ங்கிற புத்தி தான் அவருக்குள்ளார ஓடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நாம் இந்த பாயிண்ட் கூட யோசிக்கலாம். கர்த்தருடைய சமூகத்துல நாம் வேஷம் தரித்தவர்களாக நின்றோமே, ஆனால் அந்த கேரக்டர் கூட ரிஜெக்ஷன் தான், ரிஜெக்ட் ஆகிற பீஸ் தான். நம்ம அக்செப்டபிள் பீஸா இல்ல ரிஜெக்ஷன் ரிஜெக்ட் ஆகிற பீஸாங்கிறத நம்மத்தில நம்மளே சோதிச்சு பார்க்கலாம். ஏன்னா அந்த பாஸ் ஓவர் அனுசரிக்கும் போது ஒரு விஷயம் செய்யலாம், எக்ஸாமைன் யோர் செல்ஃப், உங்களை நீங்களே நிதானம் செய்து பாருங்கள். அப்போஸ்தலன் சொன்ன அந்த ஒரு அறிவுரை நாம் ஏற்றுக்கொண்டு நம்மளை நாமளே என்ன பண்ணலாம் அப்படின்னா, முழுமையாக நாம் என்ன பண்ணலாம்னா, நம்மளுக்குள் இருக்கக்கூடிய குறை நிறைகளை நாம் என்ன பண்ணலாம்னா வெளியே கொண்டு வரலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த அப்பம் குறிக்கிறது, அது ஒற்றுமை, த ஒன்னஸ் ஆஃப் டிவைன். நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அந்த தெய்வீக குடும்பத்திற்கு இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமைக்குள் நாம் இருக்கிறோமா? ஆவியின் கனிகள் நமக்குள் வளர்ந்து கொண்டு இருக்கிறதா? இதெல்லாமே நமக்கு நாமே நம்ம அந்த கேள்விகள் கேட்டுக்கொண்டு தேவனுடைய சமூகத்துல நாம் நிற்கும் போது, தவறு செஞ்சா கூட யார் மத்தியில சொல்லலாம், அப்பா கிட்ட சொல்லலாம். ஏன்னா தாவீது வந்து என்னென்ன கற்பனையெல்லாம் மீறிட்டாருங்க. தாவீது செஞ்ச குற்றம் என்னென்ன குற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பெரிய விஷயம் செஞ்சிட்டாரு. என்ன அப்படின்னா, அடுத்தவங்களுடைய மனைவி அவர் எடுத்துட்டாரு, ஒரு கற்பனை மீறாரு, கொலை செய்யறாரு, அது கூட கற்பனை மீறாரு. அது மாத்திரம் கிடையாது, இந்த மாதிரி கற்பனைகள் தேவனுக்கு விரோதமா இருக்கும் போது தேவன் வந்து அவர்கிட்ட இருந்து ஒரு விஷயம் சொல்றாரு. என்ன அப்படின்னா, என் இருதயத்திற்கு ஏற்றவன் தாவீது. என்ன நடந்துச்சுன்னா, இன் பிட்வீன் கேப்ல தாவீது அவருடைய இருதயத்தை யார் மத்தியில ஊத்தி இருக்கிறாருங்க, தேவனுடைய சமூகத்துல ஊத்தி அவரு கிட்ட என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த ஒரு பரஸ்பர அன்பும் அந்த ஐக்கியமும் அவர் பெற்றுக்கொண்டார். நாம் ஒருவேளை தவறுகள் செய்தவர்களாக இருந்தால், நமக்குள்ள நிறைய கரப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா, ஒத்துக்கொள்ளலாம், அவருடைய சமூகத்துல போய் என்ன பண்ணலாம், அதை ஊத்தி அவருடைய அங்கத்தில் கூட நாம என்ன பண்ணலாம்னா, ஐக்கியம் மாறுவதற்கு முயற்சி செய்யலாம். ஆனா மாம்சம்க்கு இது பிடிக்கவே பிடிக்காதுங்க, மாம்சம் இந்த வேலையை செய்யவே செய்யாது. அதனாலதான் மாம்சத்திற்கும் ஆவிக்கும் எப்போதுமே விரோதம் இருந்துட்டேதான் இருக்கும். மாம்சம் இதுக்கு ஒத்து போகவே போகாது. மாம்சம் வந்து குற்றங்கள் தான் நிறைய பார்க்கும். மாம்சம் நிறைய இது என்ன வார்த்தை பேசிட்டாங்கன்னு தான் யோசிக்கும். மாம்சம் எனக்கு கை கொடுக்கலன்னு தான் யோசிக்கும். மாம்சம் என்னை பார்த்து திருப்பி போயிட்டாங்கன்னு தான் யோசிக்கும். ஆவி அப்படி யோசிக்காது, தேவனுடைய ஆவி அப்படி சிந்திக்கவே சிந்திக்காது. அதுதான் நம்ம பார்க்கிறோம் அன்பின் பிரமாணமாகிய அந்த 1 கொரிந்தியர் அந்த 13வது அதிகாரம் முழுக்க நம்ம பார்க்கும் போது ஒரு அருமையான விஷயம் இன்னைக்கு நம்ம மத்தியில் இருக்கும் போது சிந்திச்சு செயல்படலாம். அன்பான சகோதரன் சகோதரிகளே, நம்ம மாஸ்டரோட லைஃப் நம்ம பார்த்தோம். மாஸ்டர் வாழ்ந்த அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கூட நம்ம வாங்கலாம். அந்த வாங்கும் பொழுது நமக்கு நிறைய சோர்வுகள் கூட நடக்கலாம். நிறைய சூழல்ல நம்ம ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னா, திகைத்து கூட போகலாம், அந்த ஒரு சூழல் கூட நம்ம மத்தியில வரலாம். பட் ஒவ்வொரு அனுபவமும் அதனாலதான் சொல்றாரு, நமக்கு எந்த சூழ்நிலை நடந்துட்டாலும் அது அனைத்தும் எதுக்காக தான் நடக்குதுங்க, அது நன்மைக்காகத்தான் நடக்குது. அது மாத்திரம் நம்ம சிந்திக்கலாம், சிந்திச்சு நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஏன்னா நமக்கு வாத்தியார் யாருன்னா கர்த்தர் இயேசுதான் வாத்தியாராக இருக்கிறார். அந்த வாத்தியார் கிட்ட இருந்து நிறைய விஷயம் கற்றுக்கலாம். அது மாத்திரம் இல்ல, அவர் சொல்லிக் கொடுக்க வர வேண்டிய விஷயங்கள் மாம்சத்தின் கண்ணில் பார்த்தா கண்டிப்பா புரியாது. ஆவிக்குரிய விஷயத்துல நம்ம பார்க்கலாம், பார்த்து நம்மளை நாமளே பரிசுத்தப்படுத்திக் கொண்டு, நாம் மாத்திரம் கிடையாது நம் கூட இருக்கக்கூடிய சக சகோதரன் சகோதரிகளும் அவ்வழியிலே வழி நடத்துவதற்கும் செல்வதற்கும் தேவன் தாமே உங்களுக்கும் எனக்கும் நம்மை போல் உடன்படிக்கை பண்ணினார். ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கும் இந்த ஒரு வாய்ப்பை தந்து வழி நடத்துவாராக. ஆமென்.